உதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்புள்ளங்களே, இன்று நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் விதையாகும் கதைகள், விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். விதையாகும் கதைகள், வெற்றி அடைவதற்கு வெவ்வேறு வழிகள். விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டிருந்த சிறுவன் கென்னத்தின் இரு கால்களும் போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நடத்தப்படும் பல போட்டிகளில் கென்னத் வெற்றி பெற்று வந்தான்.
ஒருமுறை அவன் வாழ்ந்த பகுதியில் ஒரு விளையாட்டு விழா நடைபெற்றது. அவ்விழாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியே போட்டிகள் நடத்தப்பட்டன. முதலில் நடந்த பந்தயத்தில் கென்னத் முதலிடம் பெற்றான். இரண்டாவது பந்தயம் துவங்கியது. அப்பந்தயத்திலும் கென்னத் முதலிடத்தில் ஓடிக்கொண்டிருந்தான். பந்தயத்தின் இறுதி இலக்கை நெருங்கியதும் கென்னத் செய்தது அங்கிருந்தோரை ஆச்சரியமடையச் செய்தது. இறுதி இலக்கை நெருங்க நெருங்க கென்னத் மெதுவாக ஓடி இலக்கை கடப்பதற்கு சற்று முன்னதாக நின்றுவிட்டான். அவனை தொடர்ந்து ஓடிவந்த ஜானி என்ற சிறுவன் இலக்கை கடந்து அப்பந்தயத்தில் வெற்றி பெற்றான். கென்னத் செய்ததைக் கண்ட அவனது தாய் ஏன் அவ்வாறு செய்தாய் என்று அவனிடம் கேட்டார். அதற்கு கென்னத், அம்மா, நான் ஏற்கனவே ஒரு கோப்பை வாங்கிவிட்டேன். பாவம் ஜானி, அவன் இதுவரை கோப்பை எதுவும் வாங்கவில்லை, அதனால்தான் என்று சொல்லிவிட்டு ஜானியின் வெற்றியில் பங்கேற்கச் சென்றான்.
வெற்றி அடைவதற்கு வெவ்வேறு வழிகள் உள்ளன.
விவிலிய தேடல், சிலுவையில் அறையப்பட்டவரின் அழைப்பு, பகுதி 4.
எனதருமை அன்புள்ளங்களே, மரணம் நெருங்கி வருவதை உணரும் மனிதர்கள் என்ன பேசுவார்கள்? நிச்சயம் அந்நேரத்தில் தேவையற்ற விடயங்களை பேச மாட்டார்கள். மரணப்படுக்கையில் இருப்பவர்கள் பொதுவாக தாங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட உண்மைகளை, தங்கள் வாழ்வில் நிறைவேறாத ஏக்கங்களை, அதுவரை சொல்லத் தயங்கிய உண்மைகளை சொல்ல முயற்சி செய்வார்கள். அன்பு இதயங்களே, மரணப்படுக்கையில் இருந்த மூவர் பேசிக் கொண்டவை இன்றைய விவிலிய தேடலின் மையச் சிந்தனை. இது சாதாரண மரணப்படுக்கை அல்ல அன்பர்களே, உடலிலும் உள்ளத்திலும் சுக்கு நூறாய் உடைக்கப்பட்ட மூவரின் மரணப்படுக்கை. ஆம், கல்வாரியில் சிலுவையில் அறையப்பட்டிருந்த மூவருக்கிடையே நிகழ்ந்த உரையாடலை இந்த விவிலிய தேடலில் நாம் சிந்திக்க முயல்வோம்.
அன்பு நெஞ்சங்களே, கல்வாரியை பற்றி, சிலுவை சாவை பற்றி நாம் அடிக்கடி கோவில்களில் புனிதமான சூழல்களில் கேட்டு வந்துள்ளதால் இக்காட்சியை பற்றிய நம் எண்ணங்கள் சுத்தம் செய்யப்பட்ட புனிதமான எண்ணங்களாக இருக்கக்கூடும். இயேசுவும் மற்றவர்களும் சொன்ன வார்த்தைகள் அமைதியாக பக்தியாக சொல்லப்பட்ட ஜபங்களைப் போல் எண்ணி பார்க்கத் தோன்றும். ஆனால் அன்று கல்வாரியில் நடந்த சிலுவை மரணம் எவ்வகையிலும் அழகாய், அமைதியாய், புனிதமாய் நடக்கவில்லை.
உடலை வதைத்தால் மட்டும் போதாது என்று சிலுவையில் அறையப்பட்டவர்களின் உள்ளத்தையும் உடைக்கும் வண்ணம் அந்த குற்றவாளிகள் மக்கள் முன்னிலையில் நிர்வாணமாக சிலுவையில் அறையப்பட்டனர். அன்பு இதயங்களே, உடல் வேதனைகளையாகிலும் எப்பாடுபட்டாவது பொறுத்துக் கொள்ளலாம். ஆனால் உள்ளத்தை நொறுக்கும்படி நிகழ்த்தப்பட்ட அவமானங்கள் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட கொடூர தண்டனையாக இருந்தன. அந்த கொடூரங்களின் மத்தியில் சிலுவையில் அறையப்பட்ட அந்த மூவரும் பேசிக் கொண்டவற்றை நற்செய்தியாளர் லூக்கா இவ்வாறு பதிவு செய்துள்ளார்.
லூக்கா நற்செய்தி, பிரிவு 23. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று இயேசுவை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகியிருக்கின்றாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகின்றோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்குச் சொல்கின்றேன் என்றார்.
அன்பு இதயங்களே, அந்த மூவரும் பேசிய சொற்கள் பல சிந்தனைகளை நமக்குள் எழுப்பலாம். ஆனால் நாம் இந்த தவக்காலத்தின் விவிலிய தேடல்களில் இயேசுவின் சொற்களை மட்டும் தியானித்து வருவதால் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்ற சொற்களை மட்டும் நம் சிந்தனைகளுக்கு எடுத்துக்கொள்வோம். இயேசு தன்னோடு அறையுண்டிருந்த குற்றவாளியிடம் கூறிய இந்த சொற்களில் மூன்று உறுதிமொழிகள் உள்ளன. நீர் பேரின்ப வீட்டில் இருப்பீர், நீர் என்னோடு இருப்பீர், நீர் இன்றே இருப்பீர்.
பேரின்ப வீட்டில் இருப்பீர். ஆன்பு நெஞ்சங்களே, இறைமகன் இயேசு சிலுவையில் கொடுத்த இந்த உறுதிமொழியில் பேரின்ப வீடு என்ற சொற்களை பயன்படுத்தி இருக்கின்றார். எபிரேய மொழியில் அவர் சொன்ன இந்த அபூர்வ சொல் புதிய ஏற்பாட்டில் இன்னும் இரு இடங்களில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. இயேசு விண்ணகத்தை ஒரு வீடு என்று, அதுவும் பேரின்ப வீடு என்று குறிப்பிடுகின்றார். விண்ணகம் என்ற வார்த்தையை விட வீடு என்ற சொல் மனதுக்கு நெருக்கமான நிறைவான ஒரு சொல்லாய் ஒலிக்கின்றது.
அன்பு இதயங்களே, நாம் குடும்பமாக சேர்ந்து வாழும் இடத்தை குறிக்க ஆங்கிலத்தில் இரு சொற்களை பயன்படுத்துகின்றோம், ஹவுஸ் மற்றும் ஹோம். தமிழில் இதை வீடு மற்றும் இல்லம் என்று சொல்லலாம். கல், மண், சிமெண்ட், கம்பிகள் என்று பல பொருட்களை கொண்டு கட்டப்படும் கட்டடத்தை ஹவுஸ், வீடு அல்லது மாளிகை என்று சொல்கின்றோம். ஓர் இல்லம் உருவாக பொருட்கள் தேவையில்லை, மனங்கள் தேவை. மனங்கள் ஒன்றி உருவாகும் ஓர் அமைப்பையே நாம் ஹோம் அல்லது இல்லம் என்று சொல்கின்றோம்.
அன்பு நெஞ்சங்களே, இல்லம் என்பதை ஓர் இடம் என்று சொல்வதை விட ஒரு நிலை என்று சொல்வதே அதிகம் பொருந்தும். இல்லம் என்பது நாம் நாமாக சுதந்திரமாக உணரக்கூடிய ஒரு நிலை. இந்நிலை ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு இடங்களில் உருவாகலாம். பரந்த புல்வெளி, பனிபடர்ந்த மலை, அடர்ந்த காடு, ஆழ்கடல் அல்லது கூச்சலும் குழப்பமும் நிறைந்த ஒரு சந்தை, அமைதியான ஆலயம், இப்படி பல்வேறு சூழல்களில் ஒருவர் வீட்டுணர்வை பெறலாம். இந்த வீட்டுணர்வை இயேசு அம்மனிதருக்கு உறுதியளித்தார். நீர் அலைந்து திரிந்தது போதும் வீட்டுக்கு வாரும் என்ற அழைப்பை பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்ற உறுதிமொழி வழியே வழங்கினார்.
எனது அருமை அன்புள்ளங்களே, இரண்டாவது உறுதிமொழி நீர் என்னோடு இருப்பீர். மலையுச்சியில், அடர்ந்த காட்டில், ஆழ்கடலில், ஆலயத்தில் வீட்டுணர்வை பெறலாம் என்று சிந்தித்தோம். வடதுருவத்தில் பனிப்பாறையின் உச்சியில் ஒருவர் தனியே நின்றால் எப்படி இருக்கும்? அதிக குளிராக இருக்கும். தனிமையாக இருக்குமா? அது அவர் மனதை பொறுத்தது. தனியாக இருப்பதற்கும் தனிமையாக இருப்பதற்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள். அன்பு நெஞ்சங்களே, ஒருவர் உடல் அளவில் தனியாயிருக்கும் போதும் ஆயிரம் பேருடன் உள்ளத்தளவில் ஒன்றித்து வாழ முடியும். அதற்கு மாறாக ஆயிரம் பேர் கூடி இசை நடனம் என்று கொண்டாடும் நேரங்களிலும் ஒருவர் தனிமைச் சிறைகளில் துன்புற முடியும். அன்பு நெஞ்சங்களே, தனிமையில் இருப்பது வெறும் சிறை அல்ல, அதுதான் நரகம். தனிமை நரகத்திலிருந்து விடுதலை பெற அன்பு, அரவணைப்பு இவற்றை உணர வேண்டும். இயேசு அந்த அரவணைப்பைத்தான் நீர் என்னோடு இருப்பீர் என்ற வார்த்தைகள் வழியே அந்த குற்றவாளிக்கு அளிக்கின்றார்.
ஆன்பு நெஞ்சங்களே, இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட இருவரும் பிறந்தது முதல் வாழ்க்கையின் ஓரங்களுக்கு தள்ளப்பட்டு அன்பு, அரவணைப்பு ஆகியவற்றை இழந்திருக்கக்கூடும். அதன் விளைவாக அவர்கள் குற்றவாளிகளாய் மாறியிருக்க வேண்டும். அவர்களில் ஒருவர் நாம் தண்டிக்கப்படுவது முறையே என்று சிலுவையில் சொன்னபோது தன் குற்றங்களை, தன் தனிமை உணர்வுகளை இயேசுவிடம் வெளிப்படுத்துகின்றார். அன்புக்கு, அரவணைப்புக்கு காத்திருக்கும் அக்குழந்தையின் மனதை புரிந்து கொண்ட இயேசு அவரை அவ்வேளையில் தன் கரங்களால் அரவணைக்க முடியவில்லை எனினும் உள்ளத்தால் அரவணைத்து தன் வீட்டுக்கு அழைத்துச் செல்லும் உறுதிமொழியே நீர் என்னுடன் பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்ற சொற்கள்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு மனுவுறு எடுத்ததன் மையமே கடவுள் நம்மோடு என்பதை உணர்த்தத்தானே அவரது பிறப்புக்கு முன் இம்மானுவேல் என்ற இலக்கணத்துடன் அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட இயேசு அந்த உண்மையை சிலுவையிலும் உணர்த்தியது அழகான ஓர் இறை வெளிப்பாடு.
Thank you.
அன்பு இதயங்களே, மூன்றாவது உறுதி இன்றே இருப்பீர். இயேசு சிலுவையில் அந்த குற்றவாளியை பார்த்து சொன்ன இந்த உறுதிமொழியில் எவ்வித நிபந்தனையும் இல்லை.
இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும்
என்று சொன்ன அந்த மனிதருக்கு இயேசு நிபந்தனைகள் விதித்திருந்தால் இப்படி பேசியிருக்க வேண்டும். நீயா இத்தனை குற்றங்கள் செய்தவனா? விண்ணகத்திலா? பார்ப்போம். ஒரு சில ஆண்டுகள் உன் பாவங்களுக்கு பரிகாரம் செய்துவிட்டு பிறகு வா, அப்போது உன்னை விண்ணகத்தில் சேர்க்க முடியுமா என்று பார்ப்போம். அன்பு நெஞ்சங்களே, இத்தகைய நிபந்தனைகளோடு பேசுவதற்கு பதில் இயேசு இன்றே நீர் என்னுடன் பேரின்ப வீட்டில் இருப்பீர் என்ற உறுதியை மட்டும் வழங்கினார். இயேசு பயன்படுத்திய இன்றே என்ற சொல்லை புரிந்து கொள்ள புனித பேதுருவின் இரண்டாம் திருமுகத்தில் நாம் காணும் வரிகள் நமக்கு உதவியாக இருக்கும்.
பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகம் பிரிவு 3. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் 1000 ஆண்டுகள் போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன.
அன்பு நெஞ்சங்களே, காலத்தை அளக்க நொடிகள் நிமிடங்கள் என்று ஆரம்பித்து ஆண்டுகள் யுகங்கள் என்று நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். நேற்று இன்று நாளை என்று பல பாகுபாடுகள் செய்து கொள்ளலாம். இறைவனுக்கோ இந்த வரையறைகள் எதுவுமே கிடையாது. அவருக்கு எப்போதும் இன்றே இப்போதே நிகழ்காலம் மட்டுமே. இறைவன் இருக்கும்போது அங்கு எப்போதும் நிரந்தரமாக இருப்பது நிகழ்காலம் மட்டுமே. மனித அறிவை கொண்டு இதை புரிந்து கொள்வது கடினம். ஏனெனில் நாம் அனைவரும் நாம் உருவாக்கிக் கொண்ட காலத்தின் கைதிகள்.
அன்பு நெஞ்சங்களே, காலம் நேரம் ஆகியவை பற்றி எவ்வித கவலையுமே இல்லாமல் வாழ முடியுமா? முடியும். சில நேரங்களில் இப்படி வாழ்ந்திருக்கின்றோம். நம் மனதிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயலில் ஈடுபடும் போது, எடுத்துக்காட்டாக அழகான இசையில் முற்றிலும் நம்மை மறந்திருக்கும் போது, அல்லது மனதிற்கு பிடித்தவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது, ஆழ்நிலை தியானங்களில் மூழ்கும்போது நேரம் போனதே தெரியாமல் இருந்திருக்கின்றோம் இல்லையா? அன்பு நெஞ்சங்களே, நேரம் பற்றிய உணர்வு ஏதுமின்றி நாம் வாழ்ந்த இந்த குறுகிய தருணங்களை எந்நேரமும் உணர்வதுதான் இறைவனுடன் நாம் இருக்கப்போகும் நேரம். இந்த அற்புத காலத்தை இயேசு அந்த குற்றவாளிக்கு தரும் வகையில் அவரிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்குச் சொல்கின்றேன் என்று சொன்னார்.
அன்பு இதயங்களே, இயேசு கல்வாரியில் தன்னோடு அறையப்பட்டவருக்கு கடவுளின் நிபந்தனையற்ற அன்பை உணர்த்தி அவரை பேரின்ப வீட்டிற்கு அழைத்துச் சென்றதைப் போல், நமக்கும் கடவுளின் பேரன்பை உணர்த்தி அவரது பேரின்பத்தில் நம்மையும் இணைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
செய்திகள்.
இந்நாட்களில் ஒவ்வொரு நாளும் ரோம் நேரம் காலை 7 மணிக்கு சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் திருப்பலி நிறைவேற்றி COVID-19 தொற்றுக்கிருமி நெருக்கடியால் துன்புறும் எல்லோருக்காகவும் ஜெபித்து வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் 17 இச்செவ்வாய் காலையில் நிறைவேற்றிய திருப்பலியின் துவக்கத்திலேயே வயது முதிர்ந்தோர்க்காக இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிக்க விரும்புகின்றேன் என்று கூறினார். இந்நாட்களில் உள்ளத்தளவில் தனிமை துன்பத்தை அனுபவிக்கும் வயது முதிர்ந்தோர்க்காக சிறப்பான முறையில் ஜெபிக்குமாறு எல்லோரையும் கேட்டுக் கொள்கின்றேன் என்று கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ். வயது முதிர்ந்தோர் பல நேரங்களில் அச்சத்தால் நிறைந்துள்ளனர் என்று கூறிய திருத்தந்தை, ஞானம், வாழ்வு மற்றும் நம் கதையை வழங்கியுள்ள நம் தாத்தா பாட்டிகள் மற்றும் அனைத்து வயது முதிர்ந்தோர் அருகில் ஆண்டவர் இருக்குமாறும் அவர்களுக்கு அவர் சக்தியை கொடுக்குமாறும் ஜெபிப்போம் என்றும் கூறினார். நாமும் நம் ஜெபங்களால் அவர்களுக்கு அருகில் இருப்போம் என்று சொல்லி திருப்பலியை தொடங்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மன்னிப்பு பற்றி கூறிய அத்திருப்பலியின் நற்செய்தி வாசகத்தை அடிப்படையாக வைத்து மறைவுரையாற்றினார்.
மார்ச் 17 செவ்வாய் என்று ப்ரே டுகெதர் என்ற ஹேஷ்டேக்குடன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட முதல் ட்விட்டர் செய்தியில், இந்நேரத்தில் தங்களின் உள்ளத்தில் மிகுந்த தனிமையை அனுபவிக்கும் வயது முதிர்ந்தோருக்காக ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம் என்று கூறியுள்ளார். வயது முதிர்ந்தோர் பல நேரங்களில் அச்சத்தால் நிறைந்துள்ளனர். அவர்கள் நமக்கு ஞானத்தையும் வாழ்வையும் நம் கதையையும் வழங்கியவர்கள். நம் ஜெபங்களால் அவர்களுக்கு அருகில் இருப்போம் என்ற சொற்கள் திருத்தந்தையின் முதல் ட்விட்டர் செய்தியில் பதிவாகியிருந்தன. மேலும் ஸ்விஸ் கார்ட்ஸ் எனப்படும் திருத்தந்தையரின் மெய்காப்பாளர்களை புதிதாக சேர்க்கும் நிகழ்வு கொரோனா தொற்றுக்கிருமி நெருக்கடி காரணமாக இலையுதிர் காலத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக மே மாதம் 6 நடைபெறும் இந்த நிகழ்வு கோவிட் 19 தொற்றுக்கிருமி நெருக்கடியால் அக்டோபர் 4 ஞாயிறன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
கொரோனா தொற்றுக்கிருமி நெருக்கடி போரை விட மோசமாக உள்ளது என்றும், இக்கிருமி முன்வைக்கும் கடுமையான ஆபத்து குறித்து ஈராக் மக்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் உள்ளனர் என்றும் பாக்தாத் கல்தேய வழிபாட்டு முறை திருகவை அதிகாரி ஒருவர் கூறினார். ஈராக்கில் போர்களும் வன்முறைகளும் இடம்பெற்றுள்ளன. ஆனால் இத்தகைய கடுமையான மற்றும் கட்டுப்பாடான ஊரடங்கு சட்டத்தை நாட்டு மக்கள் எதிர்கொண்டதே இல்லை என்று பாக்தாத் துணை ஆயர் ஸ்லேமோன் ஆவ்திஸ் வர்தூனி அவர்கள் கூறியுள்ளார். அண்மை நாட்களில் ஈராக் அரசு மேற்கொண்டுள்ள கடுமையான நடவடிக்கைகள் குறித்து ஆசிய செய்தியிடம் பேசிய ஆயர் வர்தூனி அவர்கள், கொரோனா தொற்றுக்கிருமி புதிதாக பரவாமல் இருப்பதை தடை செய்வதற்காக ஈராக் மத்திய அரசு மார்ச் 17 இச்செவ்வாய் முதல் மார்ச் 24 வரை பாக்தாத் நகரில் ஊரடங்கு சட்டத்தை அறிவித்துள்ளது என்று கூறியுள்ளார்.
மரணத்தை வருவிக்கும் கொரோனா தொற்றுக்கிருமி தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மியான்மாரில் நாடெங்கிலும் இருந்து ஆயிரக்கணக்கான திருப்பயணிகள் பங்குபெறும் லூர்து அன்னை மரியா விழா கொண்டாட்டம் போன்ற முக்கிய நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன என்று தலத்திருஆவை அறிவித்துள்ளது. மியான்மர் அரசு தலைவர் அலுவலகம் அறிவித்துள்ளதை அடுத்து யாங்கோன் பேராலயத்தில் நடைபெறவிருந்த அருள்பணித்துவ திருநிலைப்பாடு ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஆயினும் கத்தோலிக்க ஆலயங்கள் திறக்கப்பட்டுள்ளன என்றும், கத்தோலிக்கர் கோவிட் 19 தொற்றுக்கிருமி நோயாளிகளுக்காக ஜெபிக்குமாறும் தலத்திருஆவை ஊக்கப்படுத்தியுள்ளது. கொரோனா தொற்றுக்கிருமி நெருக்கடியை முன்னிட்டு உலக அளவில் மனித சமுதாயத்தின் மீது உடன்பிறந்த உணர்வை உருவாக்குமாறு யாங்கோன் பேராயரும் ஆசிய ஆயர் பேரவைகள் கூட்டமைப்பின் தலைவருமான கர்தினால் சார்ல்ஸ் மாங் போ அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்.
கொரோனா தொற்றுக்கிருமி அச்சுறுத்தலை முன்னிட்டு அவசரகால நடவடிக்கையை மேற்கொள்ளவும் இச்சூழலை எவ்வாறு சந்திப்பது என்பது குறித்து ஆலோசனை நடத்துவதற்கு நாடுதழுவிய அவசரகால கூட்டம் ஒன்றை கூட்டவும் இந்திய கத்தோலிக்க காரித்தாஸ் அமைப்பு திட்டமிட்டு வருகின்றது. இந்த திட்டம் குறித்து ஆசிய செய்தியிடம் தெரிவித்த இந்திய காரித்தாஸின் தேசிய இயக்குநர் அருள்பணி பால் மூஞ்சேலி அவர்கள், இந்திய ஆயர்களின் கத்தோலிக்க பிரரம்பு அமைப்பான காரித்தாஸ் ஏற்கனவே கொரோனா தொற்றுக்கிருமி அவசரகால சேவையில் ஈடுபட்டுள்ளது என்று எடுத்துரைத்தார். காரித்தாஸ் அமைப்பு இந்நெருக்கடியை யாரும் தனியாக எதிர்கொள்ள விட்டுவிடாது எனவும், ஒதுக்குப்புறங்களில் உள்ள சமுதாயங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தர திட்டமிட்டிருப்பதாகவும் அருள்பணி மூஞ்சேலி அவர்கள் தெரிவித்தார்.
கொரோனா தொற்றுக்கிருமியின் கடுமையான அச்சுறுத்தல் காரணமாக பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து அன்னை திருத்தலம் வரலாற்றில் முதன்முறையாக மூடப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் இந்த தொற்றுக்கிருமி வேகமாக பரவி வருவதை தடை செய்யும் நோக்கத்தில் லூர்து அன்னை திருத்தலத்தில் உள்ள குணமளிக்கும் குளம் மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அத்திருத்தலம் முழுவதுமாக மூடப்பட்டு விட்டதாக மார்ச் 17 செவ்வாய் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அரசு தலைவர் இம்மானுவேல் மக்ரோன் அவர்கள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைக்கு ஒத்திணங்கும் முறையில் இந்த திருத்தலம் மூடப்படுவதாக அந்த திருத்தல அதிபர் அருள்பணி ஒலிவியர் ரிபாதோ அவர்கள் அறிவித்துள்ளார்.
இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.